فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا وقال الله سبحانه وتعالى أيضا ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا عقل له او كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்கள் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி பல அடிப்படைகளில் முயற்சி செய்கிறார்கள், கூட்டம் கூடி கலைகிறார்கள், தன்னுடைய நிலையை இருக்கும் இடத்திலிருந்து ஒருபடி முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு தனி மனிதன் முயற்சி செய்கிறான், ஒரு குடும்ப தலைவர் முயற்சி செய்கிறான், அல்லது ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலே, அல்லது ஏதோ ஒரு துறை என்ற அடிப்படையிலே அந்த துறையிலே முன்னேறுவதற்கு ஒவ்வொருவரும் கூட்டங்கள் கூடி கலைகிறார். ஒவ்வொரு தலைப்பின் கீழ் கூட்டங்கள் கூட்டப்படுகிறது. விவசாய மாநாடு, விவசாய துறையிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்கு அப்படி ஒரு கூட்டம் கூடி கலைகிறது, முன்னேற்றத்தை அடைகிறார்கள். நடந்து முடிந்ததை பற்றி விசாரிக்கிறார்கள், இதற்கு பின்னால் எதை அடைய போகிறோம் என்பதற்கு அவர்கள் உறுதி கொள்கிறார்கள், உற்சாகப்படுத்தப்படுகிறது. அந்த துறை உலகத்திலே முன்னேறிக் கொண்டிருக்கிறது. வியாபார மாநாடு என்ற தலைப்பின் கீழ் ஒன்று கூடுகிறார்கள், அதிலே தங்களுடைய நஷ்டங்கள் லாபங்கள் பேசப்படுகிறது. அதில் என்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, என்ன லாபங்கள் ஏற்பட வேண்டும், எதிர்காலத்திலே எந்த இடத்தை நாம் போய் அடைய வேண்டும், பல விடயங்கள் பேசப்படுகிறது, முயற்சி நடைபெறுகிறது. வியாபார ஸ்தலங்கள் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது. 15 வருடத்துக்கு முன்னால் இருந்ததை விட வியாபார துறையில் மக்கள் முன்னேறி இருக்கிறார்கள். ஏன், முயற்சி தொடர்ந்து நடைபெறுவதனால். இப்படி அரசியல் என்ற அடிப்படையிலே நாம் எப்படியாவது ஒரு சீட்டை எடுக்க வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள், பலவிதமான பேச்சுவார்த்தைகள், அதற்காக வேண்டி ஏறி இறங்குகிறார். எப்படியும் நான் அடைந்தே ஆகுவேன், ஒரு கூட்டம் அடைந்து கொள்கிறார்கள். நாமும் தாவத் தப்லீக் என்ற பெயரிலே ஒவ்வொரு மாதமும் இந்த இஜ்திமா என்ற ஒரு தலைப்பிலே கூடி கலைகிறோம். எங்களுடைய நோக்கமே தாவத் தப்லீக் என்ற பெயரிலே முழு உலகத்திலும் இப்படி ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மாதாந்தம் ஒரு கூட்டம் கூடுகிறோம், கலைகிறோம். எந்த தலைப்பின் கீழ் நாம் முயற்சி செய்கிறோம், ஈடுபடுகிறோம், எங்களுடைய அடைவு என்ன, எதை அடைந்து கொண்டோம், எதை அடைய போகிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, தாவத் தப்லீக் என்ற பெயரிலே முழு உலகத்திலும் நடைபெறக்கூடிய முயற்சி, இதனுடைய தலைப்பு குர்ஆன் சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல சொல்லுகிறார். அதுதான் எங்களுடைய உழைப்பின் நோக்கமும் முயற்சியும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், குல் ஹாதிஹி ஸபீலி அதுஊ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வமனித்தபஅனி வஸுப்ஹானல்லாஹி வமா அனா மினல் முஷ்ரிகீன். இதுதான் இந்த உழைப்புடைய நோக்கம், முயற்சி. என்னுடைய வேலை, என்னுடைய உம்மத்துடைய வேலை, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாஹ்வுடைய கடமைகள் கட்டளைகளின் பக்கம் மக்களை அழைப்பது. அவர் எந்த துறையில் உள்ளவராக இருந்தாலும் சரி, இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஆணாக பெண்ணாக வாலிபனாக வயோதிபனாக படித்தவனாக பாமரனாக இருக்கட்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாற வேண்டும். அதன் பக்கம் அழைப்பதுதான் இந்த உழைப்புடைய நோக்கம். தாவத் தப்லீகுடைய நோக்கம் அரசியலையும் ஆட்சியையும் பிடிப்பதல்ல, நாடுகளை கைப்பற்றுவதல்ல, அல்லது நிறைய பணம் சம்பாதிப்பதல்ல, உலகத்திலே உள்ள படித்தவர்களையும் பணக்காரர்களை மற்றும் இதற்குள்ளே உள்வாங்கிக் கொள்வதல்ல. ஒவ்வொருவரும் அரசியல் யார் வேண்டும் என்றாலும் செய்யட்டும், ஆட்சியை யார் வேண்டும் என்றாலும் பிடிக்கட்டும், ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அவர் ஆட்சியில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவன் அரசியலில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களின் பக்கம் நாம் அழைக்கிறோம். உலகத்தில் எந்த துறையில் யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், எவ்வளவு கோடிக்கணக்கு சம்பாதிக்கட்டும், அதை பற்றி இந்த உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு கவலை கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரே ஒரு கவலை தான், எந்த துறையில் இருந்தாலும் அவர் அந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். தனிமையிலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் கூட்டிலும் குடும்பத்திலும் பிரயாணத்திலும் வெளியூரிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் எப்படி திருப்திப்படுத்துகிறானோ அந்த முறையிலே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லா, அதுதான் இந்த உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு சந்தோஷம். தொழாமல் இருந்த ஒரு மனிதர் தொழுகையாளியாக மாறிவிட்டார், மசூராவிலே உள்ளவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த உழைப்புடைய லாபம் அதுதான். குடித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த பாவத்திலிருந்து நீங்கி இப்பொழுது பரிசுத்தமாக தௌபா செய்து விட்டார், இதுதான் இந்த உழைப்பு முயற்சியினுடைய லாபங்கள். இதை பேசி பேசி சந்தோஷப்படுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். இதைத்தான் கார்குதாரியாக விசாரிக்கப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான் நோக்கத்தை. அந்த தலைப்பின் கீழ் தான் முழு உலகத்திலும் இந்த உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது உ இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வமனி தபான், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நானும் மாற வேண்டும், முழு உம்மத்திலே உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மாற வேண்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் உருவாக வேண்டும், பாவங்கள் இல்லாமலாகி பூமி பாவத்தை விட்டும் சுத்தமாக வேண்டும். இதுதான் நோக்கம், இதுதான் உழைப்பு. இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் ஒன்று கூடுகிறோம், வெளியேறுகிறோம், பாடுபடுகிறோம், பணம் செலவழிக்கிறோம். அடுத்த கேள்வி வரலாம், அப்ப இந்த உழைப்புடைய தரம் ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் தராதரம் இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் உழைப்பு செய்யப்படும் பொழுது இப்படி செய்யப்படக்கூடிய உழைப்புடைய தரம் என்ன, இது எத்தனையாவது இடத்திலே இருக்கும் உலகத்தில், என்ன அந்தஸ்திலே இதனை வைக்கலாம், இரண்டாவது இடத்திலா மூன்றாவது இடத்திலா? படைத்த ரப்பு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த உழைப்புடைய தரத்தையும் கூறியிருக்கிறான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِّمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. الله கொடுக்கக்கூடிய தரம் முதலாவது, மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயலின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் வா, அவனுடைய மாளிகையை நோக்கி வா, அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து நீ ஒதுங்கிவிடு, இந்த பாவம் உனக்கு கூடாது, ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொள், தஹஜ்ஜ தொழுகையின் பக்கம் வா, குர்ஆன் திலாவத்தின் பக்கம் வா என்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரே, நல்ல வழியின் பக்கம் அழைக்கிறாரா? இவரை விட அழகான வார்த்தை பேசக்கூடிய யாரும் உலகத்திலே இருக்கிறார்களா? அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். இந்த உழைப்புக்கு அல்லாஹ்விடத்திலே இடம் முதலிடம், இதைவிட உயர்ந்த ஒரு உழைப்பு கிடையாது. நூற்றுக்கு நூறு வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் நோக்கம் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே, ஒரே ஒரு நோக்கத்திலே எல்லோருமாக சேர்ந்து உழைப்பு செய்கிறோமே, பாடுபடுகிறோமே, இந்த உழைப்புக்கு தான் அல்லாஹ்விடத்திலே முதலிடம். இவர்களை விட அழகான உழைப்பிலே ஈடுபடக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறார், அப்படிப்பட்ட உழைப்பு. எதை செஞ்சாலும் மனிதர்களுடைய பொதுவான ஒரு பழக்கம் வளமை அதிலே லாபம் எதிர்பார்ப்பது. என்ன செஞ்சாலும் அதில் ஒரு பிரயோசனம் கிடைக்கும். சரி, இந்த உழைப்பில் ஈடுபடுறோம், முயற்சி செய்கிறோம், மனைவி மக்களை விட்டும் பிரிகிறோம், தொழில் எங்களுடைய அப்படிப்பட்ட எங்களால் விட்டு பிரிய முடியாதவைகளை எல்லாம் சில நாட்களுக்காகவே நீ பிரிகிறோம். நோக்கம் உண்மையிலே நானும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக மாறி முழு உலகத்திலே உள்ளவர்களும் அந்த வழியின் பக்கம் வர வேண்டும் என்பதுதான். இப்படி நான் கஷ்டப்படும் பொழுது, தியாகம் செய்யும் பொழுது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஈருலகத்திலும் எனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதையும் அழகாக தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் மனிதர்கள் விளங்கக்கூடிய பாசையிலே சொல்லுகிறான், ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா, கற்றுத்தரட்டுமா, படித்து தரட்டுமா? பிஸ்னஸ் வந்தோடனே எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு ஆசை வந்துடும். ஒரு புதிய ஒரு வியாபாரம் உண்டு, பெரிய ஒரு பிஸ்னஸ் உண்டு, டக்குந்து லாபம் அடையலாம் என்றால் எல்லாரும் கேட்பாங்க, அது என்ன முறை, எப்படி? அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஒரு வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? நஷ்டமில்லாத வியாபாரம், எந்த விதமான ஆபத்தும் வராத முழுக்க முழுக்க லாபம், காப்புறுதி வழங்கப்பட்ட, நஷ்டம் ஏற்பட மாட்டாது என்று உறுதி வழங்கப்பட்ட, முழுமையாகவே இறங்கினால் லாபத்துக்குமே லாபம் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை அடியார்களே உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? உழைப்பை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்குரிய கூலியையும் சொல்லுகிறார். முதலாவது அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையிலே நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய பேச்சிலும் ரசூலுடைய பேச்சிலும் முழுமையான நம்பிக்கை முதலாவது வர வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் அடுத்த பிரயோசனங்கள் படாது. அல்லாஹ் குர்ஆனிலே வட்டி சொத்தை அளிக்கும் என்றால் இவருக்கு நம்பிக்கை வர வேண்டும். நிச்சயமாக வட்டி பொருளே வளர்ச்சி ஏற்படுத்தப்படாது. வட்டி சொத்தை அளிக்கும் என்றால் அது அழிவுதான், அது அழிந்தவர்கள் பலர். வயிறு சதகா நல்ல வழிகளிலே செலவழிப்பது பொருளை பன்மடங்காக ஆக்கும் என்றால் அதிலே சந்தேகப்படுவதற்கு இடம் கிடையாது. இவர் செலவழிப்பதற்கு முன்னால் ஆயிரம் முறை யோசிக்கிறார், செலவழிக்கிறேன் கிடைக்குமா கிடைக்காதா, நஷ்டம் உண்டாகுமா? இவனுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்பிக்கை இன்னும் வரவில்லை, அல்லாஹ்வுடைய பேச்சில் இன்னும் நம்பிக்கை வரவில்லை. முதலாவது நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அதற்கு பின்னால் உள்ள எதுவுமே எந்த பிரயோசனமும் தரும். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அது உண்மை, அனுவலகம் அதிலே இரண்டாவது ஒரு கருத்துக்கு இடம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அது உண்மை, அதிலே நூற்றுக்கு நூறு யக்கீன் இருக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகிப்பதற்கு இடமே கிடையாது. துஃமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, முதலாவது நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருந்தால் தான் பின்னால் وَتُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அல்லாஹ்வுடைய வழியிலே பாதையிலே உழைப்பு செய்வது உங்களுடைய பணம், உங்களுடைய ஆத்மா, இந்த உலக வாழ்க்கை அதற்குத்தான். உங்களுடைய காசு பணங்களை சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆத்மாக்களை கொண்டு நீங்கள் உழைப்பு செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹுடைய தீன் வளருவதற்கு, மக்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கு, அல்லாஹுடைய தீன் மேலோங்குவதற்கு, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நானும் முழு மனிதர்களும் ஆகுவதற்கு உங்களுடைய பணம் உங்களுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய யாவும் இது நிறைய முழுக்க முழுக்க வருமானம், இது நஷ்டம் இல்லை. அதனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஜாலிகும் கைருல் லகும் இன் குந்தும் தஅலமூன், அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது, உங்களுக்கு அறிவு இருந்தால். அறிவில்லாடிபடாது. உங்களுக்கு உண்மையிலே இல்மு இருந்தால், தெளிவு இருந்தால், அறிவு இருந்தால் இது உங்களுக்கு சிறந்தது என்பது படும். அறிவில்லாதவர்களுக்கு அது விளங்காது. அறிவு என்பது, ஆறாவது அறிவு என்பது வழங்கப்பட்டது இறைகளை விளங்குவதற்கு தான். ஆறறிவு என்று வழங்கப்பட்டது இறைகளை விளங்குவதற்கு, மறுமையை விளங்குவதற்கு, மறுமைக்கு எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை விளங்குவதற்கு, இந்த உலகத்துடைய உண்மையை புரிவதற்கு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறான் பல இடங்களில். அறிவு என்று அல்லாஹ் நாடுவது, இந்த மனிதர்களுக்கு ஆறாவது ஒரு அறிவை கொடுத்தது அதற்கு தான். வெறுமனை வயிற்று பசியை போக்குவதற்குத்தான் இந்த அறிவு என்றால், அது மனிதனுக்கு மட்டுமல்ல, மனிதன் அல்லாத ஏனைய படைப்பினங்களிடமும் அந்த அறிவு இருக்கிறது. வெறுமனை குழந்தை வளர்ப்பது, குழந்தைக்கு சாப்பிட கொடுத்து, உடுக்க கொடுத்து, அதனை குளிப்பாட்டி, குழந்தையை வளர்ப்பதுதான் குழந்தை வளர்ப்பு என்று இருந்தால், இதை எங்களை விட அழகாக சிங்கம் செய்கிறது. ஏனைய படைப்பினங்களும் குழந்தை வளர்க்கிறது, உண்ண கொடுப்பதின் மூலம் குழந்தையுடைய உடம்பை பெருக்க வைப்பதுதான் குழந்தை வளர்ப்பு என்று இருந்தால், இதனை மனிதன் அல்லாத படைப்பினங்களும் செய்கிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை, அதாவது எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆறாவது அறிவு என்று இருந்தால், அதுதான் ஆறாவது அறிவு, அதற்கு தேவையில்லை. அதைத்தான் ஏனைய மிருகங்களும் செய்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான ஒரு விடயத்தை சொல்லுகிறார். சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நானும் ஒரு இன்னும் சில என்னுடைய நண்பர்களும் யமன்ல ஒரு பகுதிக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். போனா தொழுக நேரமாகிட்டு, அப்ப நாங்க எல்லாரும் தொழுகக்காக வேண்டி தக்பீரை கட்டினோம். எங்கட கையில எங்கட சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு ரெண்டு கோழியை நாங்கள் எடுத்துக்கொண்டு வைத்திருந்தோம். சமைச்சோ பொறிச்சோ அது சொல்லப்படல, ஏதோ ஒரு அடிப்படையில் இரண்டு கோழியை நாம் எடுத்து சென்றிருந்தோம். அது ஒரு பக்கத்திலே வைத்து விட்டு நாம் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினோம். தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே பார்த்தா ஒரு கோழியை காணும். தொழுதா இன்னும் வரோன்னு பார்த்தா இந்த ஒரு கோழியும் இல்லா போயிட்டு. இவங்க பாக்குறாங்க என்ன நடந்திருக்குது என்றா, ஒரு ஓநாய் வந்து ஒரு கோழியை தூக்கி கொண்டு வைத்திருக்குது, அந்த தூரத்துல இருக்கு. நாங்க இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம் விதிவிடயமாக, அப்ப அந்த ஓநாய் வாயில அந்த கோழி எடுத்துக்கொண்டு போன கோழி அப்படியே கவ்வி கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால தூரத்துல ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டு மறைஞ்சிட்டு. இப்ப நாங்க நினைச்சோம் அல்லாஹ்வுடைய உதவி தொழுதோம், அதனால கோழிய ஓனாய் எடுத்து கொண்டு போன ஓனாய திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டு போகுது. நாங்க இந்த கோழியை இங்க வச்சுட்டு அந்த கோழி எடுக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் அங்க போனோம். அங்க போயிட்டு பார்த்தா அது கோழி இல்ல, கோழிய மாதிரி ஒரு வடிவத்துல வைக்கோலால செஞ்சு ஓனாய் கொண்டு வந்து வச்சிருக்குது. இங்கே நாங்க எல்லாரும் வந்தோன்னே அடுத்த கோழி என்று இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துறாங்க, ஓனாய் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய ஐயறிவால என்னவெல்லாம் செய்யும். மாட்டி கொள்ளாம அடுத்த வந்த சொத்தை எடுக்கணும்டா, மனிதனை விட மிகப்பெரிய மூளை இருக்கிறது ஓநாய். இவைகளை செய்வதற்கு ஆறாவது அறிவின் பக்கம் எந்த தேவையும் கிடையாது. இப்படிப்பட்டவைகளை ஐயறிவு கொடுக்கப்பட்ட பிராணியும் செய்கிறது. ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்டது உலகத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கி மறுமையில் உண்மையை புரிந்து மனிதன் செயல்படுவதற்கு. அதனால் தான் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட விடயங்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு அறிவு இருந்தால் இது நல்லது என்று படும். தீனுக்கு செலவழிப்பதிலே முழுக்க முழுக்க லாபம் என்பதை விளங்கும் உண்மையான அந்த அறிவு இருந்தால் துனியா துனியா என்று இரவு பகலாக மனிதன் அங்கு ஈடுபடும் பொழுது அந்த பகுதி அப்படியே மூடப்பட்டுவிடும். அந்த சைட் வேலை செய்யாது. அவருக்கு இதுக்கு செலவழிக்கிறது நஷ்டமாகத்தான் வரும். பஜாருக்கு கொண்டு போற 100 ரூபாய் எப்படி கொண்டு போவாருண்டா? அடைய 100 ரூபாய் என்ன செய்யலாம், என்ன வாங்கலாம்? ஒரு கடையில ஒரு சின்ன ஒரு சாமான வாங்கினாலே பில் வந்துடும். 100 ரூபாய் ஒன்றுமே இல்லை. அப்படிதான் அந்த 100 ரூபாய் பஜாருக்கு எடுத்து கொண்டு போவார். சொந்த தேவைக்காக வேண்டி வரும் பொழுது கொண்டு போவார். அதே 100 ரூபாவை நல்ல வழியிலே செலவழிப்பதற்கென்று வரும் பொழுதே உள்ளத்திலே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொண்டு போவார். 100 ரூபாய் செலவழிச்சிருக்கிறேன், 100 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நல்ல வழி என்று வரும் பொழுது அந்த 100 ரூபாய் பெரும் பாரமாக தெரிகிறது. ஆனால் தன்னுடைய சொந்த வேலை என்று வரும் பொழுது அது ஒன்றுமே இல்லாமல் தெரிகிறது. இது இவர்களுடைய ஈமானுடைய தரம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹுடைய தீனுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். இதுவே உங்களுக்கு சிறந்தது அறிவு இருந்தால். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்படி நீங்க செஞ்சீங்கண்டா தியாகம் செய்யுங்கோ, இந்த உலக வாழ்க்கை எப்படியோ முடிந்துவிடும், யாரும் நிரந்தரமாக வாழப்போவதில்லை. என்னுடைய சேர்க்கிறே உள்ள 100 ரூபாய் எனக்குரியதா, அனந்தரக்காரர்களுக்குரியதா? நான் ஏதோ ஒன்றை வாங்கி அனுபவிக்கும் வரையில யாருக்கும் சொல்ல முடியாது. நாளைக்கு உயிர் வாழுவேனா என்பது கேள்விக்குறி. நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடும் நான் வாங்கி போட்ட காணிகளும் எனக்கு வாங்கி இருக்கிறேனா, அல்லது வேறு யாரோ அனுபவிப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேனா? தெரியாது. இதனை உண்மையாக புரிந்து கொண்ட சஹாபாக்கள் இதிலே 100க்கு 100 கவனமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார். 15 வருடம் வெளிநாட்டிலே போய் உழைப்பு செய்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து மனைவி விட்டும் பிரிந்தார், குடும்பத்தை விட்டும் பிரிந்தார், குழந்தைகளோடு சரியாக வாழவில்லை, நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், காணி வாங்க வேண்டும். 15 வருடம் 10 வருடம் வெளிநாட்டிலே வாழ்ந்து அனைத்தையும் கட்டி முடித்து விட்டு வெளிநாட்டிலே மரணித்து விட்டார். உலகத்தினுடைய உண்மையை புரிந்து கொள்ளாதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள் இவைகள். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பஸ்ல இருக்கிறேன், அப்ப ஒரு சகோதரர் வந்து ஏறினாரு, பக்கத்தில் உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு போகும் பொழுது சொன்னாரு, இன்றைக்கு எங்கட ஊர்ல ஒரு பரிதாபமான ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சோம், சரியான கவலை, உண்மையில ஒரு படிப்பினையும் தான், பாவம் அந்த ஜனாசா அப்படின்ட்டு நிறைய சொன்னாரு. அப்ப கேட்டேன், ஏ என்ன விஷயம் சொன்னாரு? ஊர் பேர் சொல்லல, அவர் சொன்னாரு ஊரை பேரை நான் சொல்லல, படிப்பினைக்காக நிகழ்வை மட்டும் சொல்லு. ஆனா சில இடங்கள் ஒரு வளமை இருக்கு, ஏதாவது மறைமுகமா படிப்பினைக்காக வேண்டி ஒன்று சொல்லப்பட்டா தனியே வந்து எங்க நடந்தது, யாரு? இது மறைக்கப்பட வேண்டுமோ அவைகள் மறைக்கப்பட வேண்டும். படிப்பினைக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளப்படும். அதை தின்றது கேட்கிறது துருவி ஆராய்வது மூமினுக்கு அழகல்ல. ஒரு சகோதரர் ஒரு பொருளை ஒரு பானையில பொட்டியில போட்டு மூடி எடுத்துக்கொண்டு போறார். இன்னமொருத்தர் கேட்டாராம், அது என்ன உள்ளு கீக்கிறது? அவர் சொன்னாரு, முள்ளு கீக்கிறது விலங்காமைக்குதான் மூடிக்கும் போறேன், இல்லாட்டி திறந்து பேட்டிக்கலாமே. பெரியவர்களே சகோதரர்களே, அவர் சொன்னாரு, ஒரு சகோதரர், அந்த மனிதர் திருமணம் முடிச்சாரு, ஒரு 2 மாசம் வாழ்ந்தார். இது நடந்தது கட்டுக்கதையல்ல, உண்மையிலே நடந்தது. 2 மாசம் வாழ்ந்தாரு மனைவியோட. மனைவியிட்ட சொல்லி இருக்கிறார், எங்கட சாதாரண வீடு, பெரிய அமைப்பு இல்லை, சின்ன வருமானம், இப்படி வாழ்ந்தா நிம்மதியா வாழ்றது கேளா? அதனால நாங்க ஒரு 10 வருஷத்தை தியாகம் செய்வோம். ஒரு 10 வருஷம் நான் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். வெளிநாட்டுக்கு போறத தவறு என்று சொல்லவில்லை. மார்க்கத்துடைய முறையை பேணி ஒருவர் எங்கு சம்பாதித்தாலும் அது ஹலால், சரியாவுடைய சட்டங்கள் அந்த நிபந்தனைகளின் பின்னணி. நான் ஒரு 10 வருஷம் தியாகம் செய்வோம், கொஞ்சம் கஷ்டப்படுறேன், பிரிந்து வாழுவோம், ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டுவோம், தேவையான சாமான எல்லாம் வாங்குவோம், அதுக்கு பின்னால சந்தோஷமாக வாழலாம், அடுத்தவங்களை பார்த்தா கவலை வராது, ஏங்க வேண்டிய தேவை இல்லை. நிறைய பேர் அப்படிதானே பாக்குறீங்க, உலகத்துலதான் மத்தவங்களை பாக்குறாரு, அவன் அங்க இருக்கிற நான் இன்னும் இங்க, என்னையோட படித்தவன், என்னையோட உண்டா இருந்தவன், இன்றைக்கு அவர் வாகனத்தில், அவரோட வீடு என்ன, அவரோட வருமா, நான் இன்னும் இங்க தான் இருக்கிறேன், எப்படி முன்னேறணும், அதுக்கு என்ன வழி? உலகத்திலே தனக்கு மேலால் உள்ளவர்களை பார்த்து ஏங்குகிறான், இரவு பகலாக நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், தூக்கம் இல்லை, எப்படி நான் அவனை போன்று ஆகலாம்? தீனுடைய விஷயத்துல தனக்கு கீழால் உள்ளவரை பார்த்து திருப்தி அடைகிறான், அடைய அவன் அஞ்சு நேரம், நான் அஞ்சு நேரம் தொழு, நான் மூணு நேரம் தானே தொழுகிறான், நிம்மதி அடைகிறான். சகோதரர் சொன்னாரு, கவலைப்படுறாரு, எப்படி பேசுறாருண்டா, ஒத்த ரெண்டு பேரை காட்டி ஒரு தொழுகை இல்லாம இருக்கிறார், தொழுகையை பத்தி கவலையே இல்லை, அவரோட பேச்சை பார்த்த உண்மையில விளங்குச்சு, இவர் வந்து அதான் சொன்ன உடனே அவருடைய இடத்துல இருந்து பள்ளி கோடி வாரவரை போல இருக்கு சொல்லிட்டு அவரே சொல்றாரு, நான்காண்ட என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், பகல் நேரங்கள்ல தொழுதுகளை கிடைச்சாலும், தூங்குறதுக்கு முன்னாடி அஞ்சு நேரத்தை தொழுதுதானே தூங்குறோம், அப்படின்னு இல்லாம ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு அதே சொல்லுகிறது. சரியாவுடைய காரணம் இல்லாமல் இரண்டு நேர தொழுகையை ஒன்றாக சேர்த்து தொழுதால் அவன் பயங்கரமான பெரும்பாவத்தின் வாயிலுக்கு வந்துவிட்டான், திருப்தி அடைகிறான், நான் தொழுகிறேனே அவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறேனே, நான் கொஞ்சம் திக்ரு செய்து கொள்கிறேன் அவன் அதுவும் இல்லாமல் இருக்கிறானே என்று ஒரு சில விடயங்களை செய்துவிட்டு தன்னை சமாளித்துக் கொள்ளுகிறான், திருப்தி அடைகிறார். துனியாவுடைய விடயத்திலே அவன் அங்கு இருக்கிறான், நான் இன்னும் இங்குதான் இருக்கிறேன், எப்படியாவது இந்த ரெண்டு வருடத்துக்குள்ள அதை அடையணும். நான் சில வேலை அதை அடைவதற்கு முன்னாலே ஒன்றும் இல்லாம கபுருக்கும் போக வேண்டிய நேரம் வருது. அவர் சரின்னு மனைவியிட்ட சொன்னாரு, மனைவி ஏற்றுக்கொண்ட, ஓ சரி நீங்க சொல்ற சரி, தியாகம் செய்ய ஆரம்பிச்சா, இவர் வெளிநாட்டுக்கு போனாரு, ஒரு ஏழு எட்டு வருஷம் சம்பாதித்து பணம் அனுப்பி கொண்டே இருந்தார், காணிய வாங்கினாரு, நல்ல ஒரு வீடை கட்டினாரு, தேவையான சாமான் எல்லாம் பொருள்ல இருந்து அனுப்பினார், எல்லாம் பொருள் சாமான், இப்ப வீடு கட்டப்பட்டு முடிந்து விட்டது, எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு அவரோட கனவு நினைவாக ஆகிவிட்டது, அடைவு அடைஞ்சிட்டாரு, இப்ப அவரோட ஆசை என்னண்டா, இந்த வீடையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஓபன் பண்ணும், ஒவ்வொருத்தர் மபுதான யோசிக்கிற இன்றைக்கு நவீன முறையில வித்தியாசமா எப்படி கல்யாணத்தை செய்யலாம், எல்லாருக்கும் புதுசா செய்யும், யாரும் செய்யாத முறையில எப்படி வித்தியாசமாக செய்யலாம், எப்படி வித்தியாசமாக உடுக்கலாம், அதனால உடுப்பு எங்கேயோ போகுது, வித்தியாசமாக உடுத்து உடுத்து மேலே இருக்க வேண்டியது கீழே வந்து மறைக்கப்பட வேண்டியது வெளியில விளக்கு. வேற யோசிக்காரு, வீடு ஓபன் பண்ணப்படணும், அதனால முழு குடும்பத்துக்கும் அழைப்பு கொடுத்தார், வெளிநாட்டுல இருந்து எல்லாம் செய்யறார். கனவு எப்படின்னா இப்படிதான் நடக்கணும், நான் பேச இறங்குற நேரம் குடும்பம் எல்லாம் வீட்டுல இருக்கணும், பெரியோட சாப்பாடு ஏற்பாடு நடக்கணும், பேசி வீடு ஓபன் பண்ணப்படணும், வெளிநாட்டுல இருந்தே குடும்பத்துக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்தாரு, நாளைக்கு இவர் வந்து இறங்க போறாரு, இன்றைக்கு ராவு முழு குடும்பமும் அவரோட வீட்டுல, குடும்பம் வீடு அனுபவிக்க ஆரம்பிச்சு, உட்கார்ந்திருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிடுறாங்க, சமைக்கிறாங்க, அவர் இன்னும் அனுபவிக்க, இந்த மனிதர் இரவு எந்த உணர்வுடன் தூங்கி இருப்பார், எத்தனை கனவுகள் கண்டிருப்பார், எத்தனை பெருமூச்சு விட்டிருப்பார், வாழ்க்கையில ஒன்று அடைந்து விட்டேன், இப்ப நிம்மதியாக வாழலாம், அடுத்தவனை பார்த்து ஏங்க தேவல்ல, ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டேன், இதுக்கு பின்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்றெல்லாம் அவர் நிலைத்திருப்பார். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர் வரவில்லை, ஒரு செய்தி மட்டும் வந்தது, அவர் இரவோடு இரவாக மரணித்து விட்டார். இதுதான் உலக வாழ்க்கை. குடும்பத்தில் உள்ள சில பேருக்கு சரியான ஆத்திரம் இந்த செய்தியை சுமக்கிறதுக்கு ஏல, அதனால கடைசியில முடிவெடுத்தாங்க, ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து, பாவம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு கொஞ்சம் சரி அனுபவிக்கல, ஜனாதாவையாவது வீட்டுக்குள்ள வைத்து விட்டு அடக்குவோம் வந்து அஞ்சு நாளைக்கு பின்னால ஜனாதா கொண்டு வரப்பட்டு கொஞ்ச நேரம் வெச்சிட்டு அடக்கினார். குர்ஆன் சொல்லுகிறது, உலக வாழ்க்கையை கண்டு நீ ஏமாந்து விடாது, இதற்கு இந்த உலகம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை, எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே எவ்வளவு தேவையோ அவ்வளவை அடைந்து கொண்டு மறுமைக்கு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே முன்னால் வைத்து பணத்தை செலவழிக்கும் பொழுது, குடும்பத்தை விட்டும் பிரியும் பொழுது, மனைவி மக்களை விட்டும் பிரியும் பொழுது, அல்லாஹ் தஆலா அந்த உழைப்பை வீணாக்குவதில்லை, அந்த ஒரு ரூபாவும் வீணாகுவதில்லை. இவர் சொல்லுவதே என்ன, எங்களுக்குண்டா வர ஆசைதான், ஒரு மூணு நாள் போறதுக்கு ஆசைதான், ஆனா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்தே வீட்டுல இல்லாம வேறங்க படுத்து பழக்கம் இல்லை, தூக்கம் வரும்போது தெரியும். எவ்வளவு பெரிய இல்லாட்டி மறுநாளே கபூர்ல போயிட்டு தனியே தூங்கத்தானோ. அல்லாஹுடைய தீனுக்கு அவனுடைய மாளிகையில் 40 நாள் தூங்குவது என்பது வீணா போகாது. அல்லாஹுடைய தீனுக்கு என்று 3 நாள் செலவழித்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் செலவழிக்கிறேனே, கபூரிலே போய் கல்சேதப்படுவோம், இன்னும் செலவழித்து இருக்க கூடாதா? ஜாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குந்தும் தாலமூன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், இப்படி நீங்க செஞ்சீங்கண்டா கூலி என்ன? முதலாவது மறுமையுடைய கூலியை சொல்லுகிறான். ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா வமசாகின் தய்யிபா. சுவர்க்கத்திலே சுவர்க்க பூங்கா வனங்களில் அல்லாஹ் உங்களை நுழைவிப்பார். முதலாவது யஃபிர் லகும் துனூபகும். இந்த உழைப்பிலே ஈடுபடுவதன் மூலம் குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உழைப்பில் என்றால் யாரும் நேரடியாக, அதாவது யோசனை இல்லாமல் விளக்கம் இல்லாமல் இப்படி கேட்கக்கூடாது, இந்த உழைப்பின் குர்ஆன்ல தப்லீகுல் உழைப்பு என்று சொல்லி இருக்கிறதா? அதனால் ஆரம்பத்திலே சொன்னோம், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் என்பதுதான் இந்த உழைப்புடைய தலைப்பு நோக்கம். அதனால் இந்த நோக்கத்துடன் உழைக்கும் பொழுது முதலாவது கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? யஃபிர் லகும் துனூபகும், அல்லாஹ் உங்களை முதலாவது சுத்தமாக்குவான் பாவங்களிலிருந்து. பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும், இவர் சுத்தமாகிக் கொண்டிருப்பார். இந்த உழைப்பை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த அழகான உழைப்பை இஹ்லாசுடன் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளும் முனாஃபிக்காக மரணிக்க மாட்டான், பாவியாக மரணிக்க மாட்டான். அந்த மௌத்தை பார்த்து ஏனையவர்களும் பொறாமைப்படக்கூடிய நிலையில் தான் அவருடைய மௌத்தும் வரும். அப்படி எத்தனையோ ஜனாதாக்களை பார்த்து விட்டோம். இந்த உழைப்பை இஹ்லாசுடன் தேவையோடு அல்லாஹுக்காக வேண்டி செய்த யாருமே, அதாவது கவலைப்படக்கூடிய நிலையிலே மரணிக்கவில்லை. அந்த ஜனாதாக்களை பார்த்து ஏனையவர்கள் எனக்கும் இப்படி ஒரு மௌத்து வரக்கூடாதா என்று பொறாமைப்படக்கூடிய நிலையில் தான் கபரை நோக்கி சென்றார். يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الانهار ومساكن طيبه في جنات عدن ذلك الفوز العظيم. சுவர்க்க பூங்கா வனங்களிலே உங்களை நுழைவிப்பான். எப்படிப்பட்டது? முதலாவது காணி ஒன்றைக்கு நல்ல காணி ஒன்று இல்லை. அடுத்த கேள்வி வரும், தண்ணி பிரச்சனைக்கா? அல்லாஹ் சொல்றான், சுருக்கத்தை பத்தி எங்க சொல்லும் பொழுதும் கீழால் நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உழைப்புக்கு மறுமையிலே கூறி சந்தேகப்படக்கூடியவர்கள் சந்தேகத்திலே இருக்கட்டும், ஆனால் குர்ஆன் உறுதியாக சொல்லுகிறது, இந்த நோக்கத்தில் இந்த உழைப்பு செய்யும் பொழுது இந்த குர்ஆனுடைய வசனம் நிச்சயமாக இது கிடைக்கும், சந்தேகம் இல்லை. கிடைக்குமா இல்லையா? 40 நாள் போனா, 4 மாசம் போனா, தீனுக்கென்று உழைப்பு செய்யும் பொழுது இது கிடைக்குமா இல்லையா? இந்த நோக்கத்தில் பாடுபட்டால் நிச்சயமாக கிடைக்கும் குர்ஆன் சொல்லுகிறது. சந்தேகமாக இருந்தால் அவர்கள் அப்படி இருக்கட்டும், பரவாயில்லை. தேவைண்டா உழைப்பு செய்வோம், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய உழைப்பு, அந்த நோக்கத்திலே பாடுபடுவோம், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அல்லாஹ் முதலாவதே நம்பிக்கைய சொல், வமசாகினு தய்யிபா, அழகான தங்கும் இடங்கள் அங்கே. இது மறுமையிலே இதுதான் உண்மையான வெற்றி. உலகத்தில் இந்த உழைப்பை செய்வதன் மூலம் பொருள்கள் நஷ்டம் போகலாம், போகாமல் இருக்கலாம், உலகத்திலே கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். ஜாலிகல் ஃபௌஸுல் அலீம், மகத்தான வெற்றி என்பது மறுமையில் இவைகள் கிடைப்பது. இங்கே ஏழையாக வாழ்வது ஒரு கேவலம் அல்ல. ஏன், உலகத்திலே இன்று உலகத்திலே உள்ள அனைவரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை. வசதியோடு வாழ்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்ந்திருக்கலாம், ஆனாலும் ஏழ்மையை தெரிவு செய்தார்கள். எப்படிப்பட்ட ஏழ்மை எல்லோருக்கும் தெரியும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். ஈருலக தலைவருடைய வீட்டுக்குள்ள வாரத்துக்கு பெரிய கேட், அதுக்கு கேட் கீப்பர் எல்லாம் போடப்பட்டிருக்கல, கஷ்டப்பட்டு அனுமதி எடுத்து வருவதற்கு சும்மா ஒரு ஓலை குடிச்ச. ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு சஜிதா செய்யும் பொழுது ஹதரத் ஆயிஷா தூங்கி இருப்பார்கள். காலை மடிக்க வேண்டிய நிலை இருந்தது, அந்த அளவுக்கு சின்ன வீடு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளே வந்து அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு அலுமாரியும் இல்லை, ஒரு ரெக்கும் இல்லை, பேரும் இல்ல, கீழ மண் பேரித்தம் பல ஓலையினால் தயார் செய்யப்பட்ட கனமான ஒரு விரிப்பின் மீது தூங்கி இருக்கிறார்கள். அவனுடைய அடையாளங்கள் முபாரக்கான மேனியின் மீது அப்படியே அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறான், ஒன்றும் இல்லை. ஒரு சில பாத்திரங்கள், ஒரு மாட்டு ஆட்டுத்தோல் அல்லது ஒத்தகத்தோல், வேற ஒன்றையுமே காணல். அதர சுமருக்கு அழுக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை பார்த்து விட்டு அழ ஆரம்பித்தார். கேட்டாங்க, உமர் எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ஈருலக தலைவர் உங்களுடைய நிலை இப்படி, சொன்ன பதில் என்ன? தீனுக்கு தியாகம் செய்வோம், கஷ்டப்படுவோம், அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால பரக்கத்தாகி தருவான் அப்படி சொல்லல. இப்ப இப்ப சாதாரண வீடு தான், இதெல்லாம் இன்ஷால்ல விசாலமான வீடாக மாறும், கொஞ்சம் உழைப்பு செய்வோம், கொஞ்சம் பொறுமையாக இறைவன் உலகத்தை காட்டவில்லை. பசியிலும் வறுமையிலும் தப்பிலே பசியில் பட்டியலிலே கீழே மயங்கி விழுந்த சஹாபாக்களை பார்த்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கிஸ்ரா கைசருடைய முழு சொத்துக்களும் உங்களை நோக்கி வரும் என்று சொல்லவில்லை, பொறுமையாக இருங்கள், சுவர்க்கம் தருவான் என்றுதான் என்றும் சொன்னார். அவர் சுமரை பார்த்து சொன்னார்கள், உலகத்தை உலகத்தை துனியாதானிகள் அனுபவிக்கட்டும், அது அவர்களுக்குரியது. மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான், நாம் வாழப்போவது மறுமையிலே, எங்களுடைய உண்மையான வாழ்க்கை மறுமையில் இருக்கிறது. அதனால் உலகம் எங்களுக்குரிய வாழ்க்கையே அல்ல, அந்த சொத்துகள் எங்களுக்கு தேவையே கிடையாது என்ற விளக்கங்களை கொடுக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவர் சுமருக்கு சொல்லி ஆறுதல் படுத்தினான். என்றாலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்படி உழைப்பிலே ஈடுபடும் பொழுது மறுமையில் அல்லாஹ் தருவதோடு வஉக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வஃபதுஹும் கரீப், நீங்கள் விரும்பக்கூடிய அல்லாஹுடைய மறைமுகமான உதவிகள், எதிரிகளுக்கு எதிராக வெற்றிகள், இவைகளையும் அல்லாஹ் வழங்குவான். நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே தியாகம் செய்து கொண்டே இருங்கள், மறைமுகமான உதவிகள் தேவைப்படும் பொழுது வரும். உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய வெற்றிகள், அப்படிப்பட்ட உதவிகள் வரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உழைப்புடைய சிறப்பை சொல்லுகிறான். ஆனாலும் இது எல்லாருக்கும் படாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் யாருக்கு விளங்கும்? குர்ஆன் அதையும் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை யாருக்கு வரும்? குர்ஆன் சொல்லுகிறது, வஅதல்லாஹு லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு வலாகின் அக்ஸரன்நாஸ் லா யஅலமூன் يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيَا وَهُمْ عَنِ الْآخِرَةِ هُمْ غَافِلُونَ. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? குர்ஆன் அதையும் சொல்லுகிறது, எல்லாருக்கும் இது படாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது உறுதியானதை, வாக்களித்தால் மாற்றம் செய்ய மாட்டான். ஆனாலும் அதிகமான மனிதர்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அந்த அறிவு எல்லோருக்கும் இருக்காது. குர்ஆன் சொல்லுகிறது, அக்சரும் நாசுக்கு இது விளங்காது, அதிகமான மனிதர்களுக்கு இது படாது, இதுக்கு செலவழிப்பது சரியாக விளங்காது, இது வீண் வேலை என்றுதான் அவர்களுக்கு தெரியும், இது வீண் செலவு என்றுதான் அவர்கள் பேசுவார்கள். அதிகமான மனிதர்களுக்கு எது விளங்கும் தெளிவாக நஷ்டம் இல்லாததாக அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய வெளிரங்கத்தை தான் விளங்கிக் கொண்டு அதனை அடைவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்குவார். குர்ஆன் சொல்லு வஹும் அனில் ஆஹிரத்திஹும் காஃபிலூன், மறுமையை மறந்திருப்பார்கள், அதை பற்றி கவலையே இருக்காது, கபரை பற்றி சிந்தனையே இருக்காது, சிராத்தை பற்றி சிந்தனையே இருக்காது, அவருக்கு சுவர்க்க நரகம் என்ற சிந்தனையே இருக்காது. கருளான தொழுகைக்கு பின்னாலும் கையில் யா அல்லாஹ் கடையில பரக்கத்து செய், தொழில பரக்கம், இதுதான் துவாவாக இருக்கும். துவா செய்யறது தவறில்லை, ஆனா ஏண்ட ஈமானுடைய முடிவு, ஏண்ட கபுரு, ஏண்ட சுருக்கம், இந்த துவா கூட அவருக்கு நிறைய வரும். என் சிந்தனை அதுதான், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போத பேச்ச எப்படி வியாபாரம் ஓடுது, துவா செய்யுங்க ரிங்ல தான் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் கூட வாயில வாரன். அல்லாஹுடைய இந்த வார்த்தையிலிருந்து விளங்குகிறதே உலகத்திற்கு வெளிரங்கம் ஒன்று இருக்கிறது, உள்ரங்கம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ஃபக்ருதீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துகிறான், உலகத்தினுடைய வெளிரங்கம் அழகும் அலங்காரமும், உள்ரங்கம் ஏமாத்தம். தங்கம் அல்ல, தங்க நிறம் பூசப்பட்டிருக்கிறது, இதனை தங்கம் என்று நம்பி நீ அதற்குரிய பெருமதியை கொடுத்து வாங்கினால் நஷ்டத்திலே விழுந்து விடுவார். மறுமையுடைய சிந்தனை அவர்களுக்கு இருக்காது, இதை விளங்கினார்கள் சஹாபாக்கள். அதனால் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, அவர்களுடைய தொழிலோ, அவர்களுடைய உலக தேவைகளோ, இவைகள் எதுவும் அவர்களுடைய தொழுகைக்கும் மறுமைக்கும் தடையாக இருக்கவில்லை. என்னுடைய கடை என்னுடைய தொழுகைக்கு தயார் தடையாக இருக்கிறதா, என்னுடைய மனைவி என்னுடைய தீனுக்கு தடையாக இருக்கிறாரா, என்னுடைய குழந்தைகளுடைய மறுமை வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறாரா, என்னுடைய தொழில் ஹராத்திலே கலந்திருக்கிறதா, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு என்னை பராக்கில் ஆக்கிக் கொண்டிருக்கிறதா, அது எனக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பரக்கத்தல்ல, வாழ்க்கையின் முசீபத்தல். தொழில் தீனுக்கு தடையாக ஆகிவிடக் கூடாது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே உள்ள எதுவுமே எங்களுடைய தீனுக்கு, அல்லாஹுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை, திருவசனத்தை இறக்கினான். எப்பொழுது இறக்கினான்? சஹாபாக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அசான் சத்தம் கேட்கும் பொழுது அவைகளை அப்படி அப்படியே வைத்துவிட்டு கூட்டம் கூட்டமாக மஸ்ஜிதை நோக்கி ஓடக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். இவர்கள்தான் உண்மையான மனிதர்கள். வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களுடைய மறுமைக்கு, தொழுகைக்கு, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக இல்லை. தொழிலுக்காக வேண்டி எத்தனையோ தொழுகைகளை மண்ணாக்குகிறார். எப்படி பத்துவா கேட்கிறாருண்டா, டியூஷன் போறதுக்காக வேண்டி தொழுகையை ஜம்மு செய்யணுமா? ஒரு சகோதரர் சுபகுக்கு முன்னால, ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால பஸ், அதனால சகஜ தொழுகையோட சுப தொழுகை சேர்த்து தொழுகிறதுக்கு ஏழுமா அனுப்பிட்டு? அப்படி எல்லாமே உரிய நேரத்துல தான் தொழணும், அதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இந்த அவரது உள்ளம் ஏற்றுக்கொள்ளது இல்லை. அவர் சொல்றாரு, இல்லை தொழாமேக்கிறத விட அல்ல அப்படி தொழுத சந்தோஷப்படுவார் தானே, கொஞ்சம் முற்படுத்தி தொழுகிறாரே என்று. அவருக்கு அந்த பிரயாண செஜஸ்ட் பண்றது தயாரில், அந்த அளவுக்கு சுப தொழுகையை பத்தி கவலை இருந்தால் இரவோடு இரவாக கொழுந்துக்கு போக வேண்டியதானே அவரு. அதுக்கு முன்னால் உள்ள பஸ்ஸை தேண்ட வேண்டிய இவரு பார்க்கிறாரு, தொழுகையை முன்பின்னாக்கிட்டு உலகத்தேவ முன்பின்னாக அது சரியா அதுடைய முறையில செய்யும். இப்படிதான் இன்றைக்கு சில பேருடைய சிந்தனை. எனவே மறுமை வாழ்க்கை தான் உண்மையானது, அதற்கு செலவழிப்பதைத்தான் முழுக்க முழுக்க லாபம், அதுவே நஷ்டம் போகாது என்பது இந்த 6வது அறிவு சரியாக உள்ளவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும் என்பதை குர்ஆன் கூறுகிறது. வமஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹூவ் வலஇப், وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِيَ الْحَيَوَانُ لَوْ كَانُوا يَعْلَمُونَ أَكْثَرُ النَّاسِ لَا يَعْلَمُونَ. இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு, ஏமாந்து விடாதீர்கள். வெளிரங்க அழகை கண்டு ஏமாந்து விடாதே. பணத்தை எடுத்து ஒரு கார் உள்ளவர் இன்னொரு காரை வாங்கினாரு, குடும்பம் சொல்லுது இவர்தான் புத்திசாலி, சல்லிய செலவழிச்ச தெரிஞ்சவர். பழைய அமைப்புல கட்டப்பட்ட வீடை புள்ள உடச்சி நவீன முறையில கோடிக்கணக்கு செலவழிச்சு கட்டுறாரு, உண்மையிலே டேலண்ட் உள்ளவர், யோசனை உள்ளவர், எவ்வளவு புத்திசாலித்தனமா நடக்கிறாரு, குடும்பம் வரவேற்கு. உள்ள வாகனத்தை வித்துட்டு வெளிநாட்டுக்கு ஜமா பெய்து வந்திருக்கிறாரு, மூளை இருக்குதா? அப்படிதான் விளங்கும். மக்சருன்னா சிலாய அலமும், இருந்த உண்டை வித்துட்டு அல்லாட பாதையில பேசி வந்திருக்கிறாராம், நல்ல வழியில செலவழித்து இருக்கிறாராம், ஒரு கூட்டம் சொல்லும் தலை இருக்கிறார், இப்படி எல்லாம் சும்மா அலட்டி கொள்ளணுமா? அக்சருன்னா அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் குரான் சொல்லிவிட்டு. மறுமைதான் உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது என்பது லவுகான அளவும் அந்த அறிவு இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் விளங்கும் குரான் அதையும் சொல்லுகிறது. இப்படி சொல்லப்பட்டாலும் இதுக்கும் இரண்டாவது ஒரு கருத்து சொல்லப்பட்ட அவர் அந்த அக்சருன்னாஸ்ல உள்ளவர் தான் விளங்கால் குரான் சொல்லிட்டு. உலகத்தையும் மறுமையையும் ஒரே இடத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. الله ஒரே தொடர்ல உலகத்தை மறுமையம் காட்டு. உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் என்ற அடிப்படையிலே, காசு பணங்கள், தங்கம் வெள்ளி, வாகனங்கள், தோட்டம் துறவுகள், வெறுமனே வெளிரங்க அலங்காரம். முடிந்து போகக்கூடிய இன்பம், நிரந்தரமற்றது. இதனை அடைவதிலே இரவையும் பகலையும் வீணாக்கிவிட்டு அல்லாஹ் பாதுகாக்கையிலும் கபருக்கு வெறும் கையோடு போய் கண்ணீர் வடிக்க வேண்டியவர். அல்லாஹ் கேட்கிறான், அவைகளை விட மிகவும் சிறந்ததை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அடியார்களை பார்த்தல்லா கேள், உங்களுக்கு சொல்லி தரவா? ஆனால் அது யாருக்கு? அல்லாஹ் சொல்லவில்லை, அறிவாளிகளுக்கு. அதெல்லாம் வந்து நல்ல நிறைய வருமானம் உள்ளவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, பெரிய ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு. ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ பாமரனோ எந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு நிபந்தனை, லில்லதீ நத்தகவ் இந்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே தக்வாவுடன் பயந்து வாழக்கூடிய அப்படிப்பட்ட தீன்தாருக்கு தான் அது. அது இருந்தா கிடைச்சு சொல்லிவிட்டு அல்லாஹ் சுவர்க்கத்தை தான் வர்ணிக்கிறான். ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் அருவிகள் ஓடக்கூடிய சுவர்க்கம். வஅஸ்வாஜும் முதஹரா, பரிசுத்தமான பெண்கள் அனுபவிப்பதற்கு அங்கேதான். இங்கே திருமணம் முடிப்பதும் அனுபவிப்பதற்கல்ல, மறுமைக்கு ஒரு குடும்பத்தை தயாராக்குவதற்கு. அழகு கொஞ்ச நாளிலே முடிந்துவிடும், அழகு நிரந்தரமாக இருக்காது. மனைவி வசதிகள் இருக்கும் இல்லாமல் இருக்கலாம், சுனாமி வந்தா வசதி இல்ல, குடும்பம் வசதி இல்லாமல் பேசிடும். மனைவி கொண்டு வந்த நகையெல்லாம் அள்ளிக்கும் பேசிடும் நடந்தது. இது நிரந்தரமானவைகள் அல்ல, இவைகளுக்கு திருமணத்துடைய நோக்கமே கிடையாது. திருமணம் முடிப்பதும் மறுமையிலே சுவர்க்கத்துக்குரிய குடும்பங்களாக ஆகுவதற்கு, நல்ல ஒரு சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களான குடும்பமாக, ஜாயி குடும்பமாக அந்த குடும்பமாகவே. உலகம் அனுபவிப்பதற்குரிய இடம் அல்ல, அனுபவிப்பதற்கு மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் தான் ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கு 100 பேர் உடைய அந்த உடலுடைய சக்தியை கொடுப்பான், நீ தாராளமாக அனுபவிக்கலாம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு பெண்ணை பார்ப்பான், 40 வருடம் பார்த்து கொண்டிருப்பதில் என்று அவனுடைய காலம் கழியும். வெறுமனே ஒரு பெண்ணை பார்ப்பதிலே 40 வருடம், அடுத்த பக்கம் திரும்பினால் இன்னும் ஒரு பெண் அதை விட அழகாக இருப்பார், அவளை பார்ப்பதிலே 40 வருடம் கழியும். வருஷ கணக்கிலே பெண் பார்ப்பதிலே கழித்துக் கொண்டிருப்பான் மறுமையிலே. அது அனுபவிப்பதற்குரிய இடம். அங்கே இங்கே மது அருந்துவது ஹராம் என்றால் அங்கே அல்லாஹ் மது நதிகளையே ஓட வைத்து இருக்கிறான், இறங்கி குளிக்கலாம் உனக்கு. அது அனுபவிப்பதற்குரிய இடம். உலகம் அனுபவிப்பதற்குரிய இடமல்ல, இங்கே தேவையை நிறைவேற்றிக் கொண்டு அங்கே அனுபவிப்பதற்கு தயாராகும் இடம். குர்ஆன் தெளிவுபடுத்தும். பெரியோர்களே சகோதரர்களே, அந்த நல்லோர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், சிந்தனை எப்படி இருக்கும், கவலை எதுவாக இருக்கும் உலகத்திலே? அவர்களுடைய உணர்வும் சிந்தனையும் கவலையும், யா அல்லாஹ் ஈமான் கொண்டோம், எங்களை மன்னித்து விடு, நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்து விடு, இதுதான் துவாவாக இருக்கும், இதுதான் கவலையாக இருக்கும். எல்லோரும் நிம்மதியாக உறங்கு கொண்டிருக்கும் போது தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்து அவர் அதைத்தான் கேட்டுக் கொண்டிருப்பார். குர்ஆனிலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸாபிரீன் வஸ்ஸாதிகீன் வல்கானிதீன் வல்முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு, நன்மைகளிலே ஈடுபடுவதற்கு, சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே மக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தனக்கும் உம்மத்துக்கும் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார். இதுதான் சுவர்க்கவாசிகளுடைய தன்மை உலகத்தில். இனி இரவு தூங்கும் பொழுது நிம்மதி இல்ல, நாளுக்குள்ள பிரச்சனை, அடே பேங்க் தள்ளி போடணும், செக் ரிட்டர்ன் ஆகுமோ தெரியா, கொண்டு வந்த தாமரை எல்லாம் அப்படி, இதுதான் இரவு பகல. அவர் இதே அவருக்கு ஒரு நோயாக ஆகும். நண்பனோட பேசினால் மதுதான் கவலை, மனைவி பக்கத்தில் இருந்தால் மதுதான் சிந்தனை, 24 மணி நேர கவலையும். அது பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு நேரம் கிடையாது, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நேரம் கிடையாது. நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால் இந்த உலக சிந்தனை அல்ல, அதை தேவைக்கு ஏற்றவாறு எடுத்துக் கொள்வார்கள். எல்லோரும் நிம்மதியாக உறங்கும் நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே அவர் உம்மத்துக்கும் தனக்கும் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கு, எத்தனை வீடுகளுக்குள் இந்த அமல் நடைபெறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரவெல்லாம் சம்பாதித்து விட்டு சுபம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம். யாருக்காக வேண்டி வாழ்கிறார்? மறுமைக்கா, உலகத்திற்கா? அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான், ஒவ்வொருவர்களும் அவரவர்களை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டியது, நான் எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எந்த மனிதர்களை புகழ்கிறானோ அந்த கூட்டத்தில் ஆகுவோ மௌத்துக்கு முன்னால். குர்ஆனிலே சில மனிதர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான், இவர்கள் தான் மனிதர்கள், இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்படியும் என்னுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், இந்த கூட்டத்தில் மௌத்துக்கு முன்னால் ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறானே, மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹுடைய பொருத்தம் தேவை என்று தன்னுடைய முழு விருப்பத்தையும் உலகத்திலே அர்ப்பணித்தவர்கள், அந்த அடியார்களுடன் அல்லாஹ் மிகவும் இரக்கமாக இருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நான் ஏன் இந்த கூட்டத்தில் ஆகிவிடக்கூடாது? மனிதர்களில் ஒரு சாணார் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பமும் பொருத்தமும் தான் தேவை என்பதற்கு தனக்கு விருப்பமான முழுக்க முழுக்க அனைத்தையுமே அர்ப்பணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கூட்டம், அந்த அடியார்களுடன் அல்லாஹ் மிகவும் இரக்கமாக இருக்கிறான் குர்ஆன் கூறுகிறது. விருப்பமான மனைவி, விருப்பமான குழந்தைகள் சஹாபாக்கள் தியாகம் செய்தார். தபூக்கின் பொழுது அந்த அவர்களுடைய அறுவடை காலம், பேரீட்டம் மரங்களிலே அந்த பேரீட்டம் பழங்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அவர்களுடைய வருமானத்துக்குரிய வழி, முழு வருடத்துக்கு. இந்த காலத்தில் தான் அல்லாஹுடைய பாதையில் வருமாறு அழைக்கப்படுகிறது. எந்த உணர்வுடன் சஹாபாக்கள் செயல்பட்டார்? தொழில் முழு வருடத்துக்கும் உரிய வருமானமே அது. பேரீட்டம் பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது, பறவைகள் அழித்து விடுமோ, திருடர்கள் திருடி விடுவார்களோ, இந்த நேரத்திலேயா தஷ்டி இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படியே பல்லை கடித்துக் கொண்டு தேவை ரப்புடைய பொருத்தம் பூமிக்கு மேல். அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை என்ற உண்மையை புரிந்தார்கள். அந்த அறிவு இருந்தது சஹாபாக்களுக்கு கம்ப்யூட்டர் அறிவு இல்லாவிட்டார். குர்ஆன் ஹதீஸின் மூலம் உலகத்துடைய உண்மையையும் மறுமையுடைய யதார்த்தத்தையும் விளங்கக்கூடிய அந்த அறிவு சஹாபாக்களுக்கு இருந்ததை இன்டர்நெட்டை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தார். பேஸ்புக் போறதுக்கு அந்த சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தாலும் மறுமைக்கு எப்படி உழைக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை புரியக்கூடிய திறமை அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால இத விட்டுட்டு அப்படியே போனா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரர், அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெளியாக வேண்டும், அவர்கள் விடவில்லை, மக்காவுடைய தூசியும் வேண்டாம், அப்படியே விட்டுவிட்டு முழு சொத்தையும் அப்படியே விட்டுவிட்டு போனார்கள் மதீனாவும். அப்பொழுது அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார். சஹி முஸ்லிமிலே வருகின்ற சம்பவத்தினுடைய ஒரு பகுதி, ஜுலைபீ ஒரு கருப்பு சஹாபி, அழகு இல்லாதவர், வாக்கில்லாதவர், வயசும் போகுது, கல்யாணம் முடிச்சேன் இல்ல, வரலாறுகள் இப்படி எல்லாம் வர்ணிக்கப்படும். அந்த காலத்தில் உள்ள பெண்களை அவரை குழப்பர் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பில் உள்ளார். சஹாபாக்களே மதிமால குழப்பிக் கொள்வாங்க, கல்யாணம் முடிச்சிருந்தையா? ரசூலுல்லாவை ஒரு நாள் கேட்டுட்டாங்க, ஜுலைதீ கல்யாணம் முடிச்சிட யோசனை இல்லையா? ஆத்திரம் வந்து சொன்னார், யார் ரசூலல், எனக்கு யாரு பொன் தருவாங்க? அவருக்கும் ஒரு ஆசை, நீண்ட நாளுடைய கவலை, ஒரு நல்ல ஒரு கல்யாணம் நடந்துட்டு. ஆனா இவருக்கே யோசனை, எனக்கு யாரும் பொன் தருவாங்க என்ற வாக்குக்கு என்ற கோலத்துக்கு. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய வார்த்தை கவலை உண்டாங்க. உடனே சொன்னாங்க, எழுதி கொடுத்தாங்க, இந்த குடும்பத்துல வயசு பொன் கேளுங்க, நான் சொன்னதான். அவர் நல்ல குடும்பம், அழகான புள்ள உள்ள ஒரு குடும்பம். இவர் போனுடைய வாக்கு நின்று கேட்கிறார், கடிதத்தை கொடுத்தாரு, பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் இப்படி பொன் கேட்க சொன்னாங்க, வாபஸ் ஹஸ்துக்கு விளங்கினார் ரசூலுல்லாவுக்கா? ஆ, உடனே தயார். அவர் நினைச்சா ரசூலுல்லாவுக்கு பொன் கேட்க சொல்லு, அவர் ரசூலுல்லாஹ் எனக்கு இப்ப முகம் சுருங்கு, யோசிப்போ மசூரா பண்ணுவோமே. ஏன் அவர் கந்த அளவுக்கு இவருக்கு சரியான ஆத்திரம், எனக்குன்றே பொண்ணே தாரத்துக்கு தயாரில்லை. திரும்புகிறார், வீட்டுக்குள் இருந்த அந்த மகள் இதை பார்த்து விட்டு, இது ரசூலுல்லாஹுடைய ஓடர் சட்டம், நான் அவரை முடித்துக் கொள்ள தயார், பயப்படுகிறேன், எங்களுக்கு எதிராக குர்ஆனுடைய வசனம் இறங்கி விடுமோ. உடனே கூப்பிட்டாரு, மகள் விருப்பம் சரி, கல்யாணம் முடிச்சுட்டாரேன், முடிவு செய்யப்பட்டது, நீங்க திருமணத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கோ. சந்தோஷமாக வருகிறார். வாழ்க்கையிலே கிடைக்க மாட்டாதா என்ற அந்த பெரிய ஆசை, வாலிபத்தை அடையும் பொழுதே ஒருவனுடைய ஆசையை, அது நல்லொரு இடத்திலே திருமணமாக வேண்டும், எனக்கு கிடைக்குமோ தெரியாது என்று அந்த ஆசையிலே, ஆனால் கிடைக்க மாட்டாது என்ற எண்ணத்திலே இருந்தவருக்கு நல்லொரு இடத்திலே அழகான ஒரு பெண் கிடைத்து விட்டது என்றால் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாவிடத்திலே போய் சொல்லுகிறார், எனக்கு திருமணத்துகையாக இதை அவர்கள் முடிவு தந்து விட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்த சில பணங்களை கொடுத்தார்கள், அப்படி என்றால் திருமணத்துக்கு ஒரு ஏற்பாடை செய்து கொண்டு வா, பஜாருக்கு போய் ஏதாவது பொருட்களை வாங்கி கொண்டு வா என்று அவரை அனுப்பி வைக்கிறார். எவ்வளவு சந்தோஷமாக பஜாருக்கு சென்றிருப்பார். திருமண ஏற்பாட்டுக்கு சாமான் வாங்க போறார். ஆனால் அந்த பஜாருக்கு போற நேரத்தில் செய்தி வருவதே யுத்தத்துக்காகவே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யுத்தம் நடக்க போகிறது. இவர் இப்படி யோசித்திருக்கலாம், ஐ நான் வந்து ஏற்கனவே திருமணம் முடிச்சாமல் இப்பதான் ஏற்பாடு ஆகியிருக்கிறது, நான் வந்து இதுக்கு மசூரா கேட்க தேவன், அல்லது ரசூலுல்லாஹ் இது மசூரா கேட்டாலும் கூட மசூரா தருவான். இவர் விளங்கினார், இது மசூரா கேட்கிறோம் இது. சஹாபாக்கள் வெளியாகிறதுக்கு மசூரா கேட்கல, வெளியாக எப்படி வேலை செய்யணும்ன்றது மசூரா கேட்கல, வெளியாகிறது அவங்க விளங்கினாங்க, இது கேட்டு கேட்டு இருக்கிறோம் இல்ல, நான் பாயிறது, நான் இறங்குறதா என்ன ஏந்த மறந்தது. அதனால ரசூல் இல்லாட்டிற்கு சண்டை பிடிச்சாங்களே தவிர என்னையும் அனுப்புங்கன்னு சொல்லி நான் புகவ வானமா இப்படி வேலைகள் இருக்குன்னு மசூரா செய்ததாக வரலாறு சம்பவம் என்று பார்க்க முடியவில்லை. இறங்கியதன் பின்னால் எப்படி உழைப்பு செய்ய வேண்டும் என்பதற்கு மசூரா செய்திருக்கிறார்கள். இப்ப யுத்தத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க, வெளியாகி வந்துட்டாரு, ஆனா உண்மை வாப்பு அளவச்சுட்டு வந்திருக்கிறேன், ரசூலுல்லாஹ் தான் பிடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க, போய் உண்மை வாப்பா திருப்திப்படுத்து கண்ணீரை தொடைய போய் வெளியாகி வந்துட்டார். இவரே ஒரு மசூராவும் இல்ல, பஜாருக்கு வந்தவர் யுத்தத்துக்கு தேவையான சாமான வாங்கி கொண்டு போராடி யுத்த மைதானம், தன்னுடைய விருப்பம் ஒன்று, அல்லாஹுடைய விருப்பம் வேறொன்று, அர்ப்பணித்து அல்லாஹுடைய விருப்பத்துக்கு முதலிடம். யுத்தம் நடந்து முடிஞ்சு ஷஹீதாக்கப்பட்டவர்களின் ஜனாதா கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலாவது, இரண்டாவது, மூணாவது, ஆறாவது அல்லது ஏழாவது ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஜுலைலீ ஜுலைலீவுடைய ஜனாதா. கண்ணீர். இவர் எங்க வந்தார்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர் இருந்து கண்ணீர் வடிகிறது. தன்னுடைய முபாரக்கான கையால் அந்த ஜனாசாவை சுமந்தார். கபருக்குள்ளே ரசூலுல்லாஹ் இறங்கினார்கள். அந்த ஜனாசாவை கபருக்குள்ளே வைத்தார்கள். இதற்கு மேலதிகமாக ஒரு சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், கபருக்குள்ளே இறங்கியவர்கள் உடனடியாக தன்னுடைய பார்வையை மேல் நோக்கி கொண்டார்கள் அல்லது வெளியிலே வந்தார்கள். காரணம் சொன்னார்கள், அவரை கபருக்குள்ளே வைத்தவுடன் ஹூருல் ஈன் பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு அவர்களை அடைவதற்கு வந்து கொண்டிருக்கும் காட்சி தென்பட்டது. அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள், மறுமையிலே அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி பூமிக்கு மேல் வாழக்கூடிய கூட்டம், ஏன் நாமும் அந்த கூட்டத்தில் ஆகிவிடக்கூடாது? எங்களுடைய பெண்களை எப்படி பழக்கக்கூடாது? எங்களுடைய குழந்தைகளை அப்படி உருவாக்க கூடாது? தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய குடும்பமாக ஆக்குவோம். மனைவியை பிரிய முடியாது என்று சொல்லுகிறீர்களா? குழந்தைகளை பிரிய முடியாது என்று சொல்லுகிறீர்களா? ஒரு நாள் வரும், விரும்பியோ விரும்பாமலோ பிரிந்து போக வேண்டிய நாள் எல்லோருக்கும் இருக்கு. அதை மாத்திரம் உள்ளத்தில் வைத்து, அதற்கு முன்னால் தீனுக்காக வேண்டி பிரிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும். குர்ஆனிலே அல்லாஹ் அடுத்த கூட்டத்தை சொல்லுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலும் சதகூ மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் இடத்திலே வைத்த அந்த அசாயிமை நிறைவேற்றக்கூடிய கூட்டம், தீனுக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்வோம் என்று அல்லாஹ் இடத்திலே அசாயிம் வைத்தார்கள், உறுதி கொடுத்தார்கள். அவர்களில் சிலர் நிறைவேற்றிவிட்டார்கள், மற்றும் சிலர் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பதிலிலே கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், இன்னொரு யுத்தத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினால் அல்லாஹ் காணுவான் நான் எப்படி அவனுக்கு முன்னால் நடந்து கொள்வேன் என்பதை. உஹதுரி வருகிறது, அந்த யுத்தத்திலே இறங்கி பாடுபடுகிறார்கள், தியானம் செய்கிறார்கள், ஜனாசாவாக விழுகிறார்கள். அந்த ஜனாசாவை பார்த்த பொழுது முன்பகுதியில் மாத்திரம் 30க்கும் மேற்பட்ட வெட்டு காயம். நிறைவேற்றியவர்கள் ஒருவர் என்று இந்த ஆயத்துக்கு தப்சீர் எழுதும்போது உலமாக்கள் இந்த வார்த்தையை எழுதுவார். பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் இதைத்தான் நாம் அடைய வேண்டும். இதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை, இதற்குத்தான் இந்த தாவத் தபலீகுடைய உழைப்பு. எல்லோரும் இந்த தியாகத்தை செய்துவிட்டு சுவர்க்கத்தை அடைந்து கொண்டு மரணிக்க வேண்டும். நானே ஜன்னத்துல் பிர்தௌஸிலே குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அல்ல, உலகத்தில் யார் வேண்டும் என்றாலும் எதையும் அடையட்டும். அரசியல் யாருக்கும் போகட்டும், ஆட்சி எவருக்கும் போகட்டும், பணத்தை யாரும் சம்பாதிக்கட்டும், அல்லாஹ் விரும்பினால் தருவான் தராமல் இருப்பான். தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், தீனுக்கு செலவழிப்போம். தராவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையை மேற்கொள்வோம். ஆனால் தீனுக்கு தியாகம் செய்யாமல் நான் மரணிக்க கூடாது. தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ்? அந்த அடிப்படையில உறுதியாக சொல்லும் யோசிச்சிடத்துக்கு இடமே உடனடியாக அவசரமாக ஒரு 4 மாசம் போறதுக்கு யார் யார் தயார்? எலும்பு நீயத்து வாரவங்க எல்லாரும் இன்ஷா உடனடியாக அவசரமாக ஜமாத்துல தயாராக இருக்கிறாங்க. தயாராகினவங்க, புதுசா நியத்து வாரவங்க, உடனடியாக அவசரமா ஒரு 4 மாசம் நான் தயார் அல்லாஹுடைய தீனுக்கு உறுதி வச்சு எழுமுங்க இன்ஷா. ஒத்தர் எழுமுங்க, மத்த எல்லாரும் எழுமுவாங்க இன்ஷா. அல்லாட தீனுக்கு நான் தயார். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்துல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. எழுமுங்க, என்ன எழுமுங்க இன்ஷா. நிறைய பேர் இது அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்துல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபா எழுமுங்க, எல்லாரும் எழுமுங்க சார். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோடு ஜன்னத்தில் பிரதோஷத்துல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. இன்னும் நடுமினிஷா, அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோட ஜன்னத்தில் பிரதோஷத்துல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. எழுப்பு இன்னும் எழுமினிஷா. அல்லாஹ்வுடைய தீனுக்கு தியாகம், மௌத்து இந்தக்கோ நாளக்கோ வரப்போகும். உலகத்துல வாழ்ந்து முடிஞ்ச காலம் என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிப்போம். இதுக்கு பின்னர் எவ்வளவு கிடைச்ச போகுதோ தெரியாது, அவசரப்படுவோம். எங்கட செயலேட்டில் நிறைய 4 மாதங்கள், நிறைய 40 நாள்கள், வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கு அல்லாஹுடைய தீனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மரணிப்போம். குர்ஆன் சொன்னவைகள் எங்கட காதுக்குள்ள தெளிவாக இருக்குது, குர்ஆன் சொன்னது பொய்யாகாது. அதனால தயாராகினா வெற்றி, நஷ்டமே இல்லை. இது விளங்கினவங்க செலவழிச்சு கொண்டே இருக்கிறார், பாடுபட்டு கொண்டே இருக்கிறார், அதுல ருசி காண்றான். வேற யார் தயார்? இன்னமேலும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்துல் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோட ஜன்னத்துல் பிரதோஷ்ல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. இன்னமேலும் நிமிஷம் ஒரு நாலு மாசம் அது மசூரா பண்ணுவோம், பொறி ஜமாத்தா வெளிநாட்டுக்கா பைதல்லையா நியத்து வாரவங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் எழுமோ எந்த ஜமாத்லன்றத பின்னாடம் பைதல் ஜமாத் ஆக பெரிய தியாகம், அல்லாஹுடைய உதவிய வேகமாக பூமி வெளுக்கக்கூடிய ஜமா எழுமுகிற ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள போறவங்க வெளிநாட்டு ஜமாத்து நீக்கிறோம் எல்லாரும் எழுமோ நஷ்டம் போகாது. செலவழிச்சிறதெல்லாம் அல்லாஹ் திருப்பி தருவான், பரக்கத்து செய்வான், கையிட்ட வச்ச மாட்டான், தீனுக்கு செலவழிச்சோம் எழுமுங்க. வேற யார்த்த அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்துல் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோட ஜன்னத்துல் பிரதோஷல வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. இன்னும் எழுமி நிமிஷம் இன்னும் இருக்கிறோம், ஆசை உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்கிறோம், யோசிக்கிறது கொண்டும் இல்ல, முதலாவது பேரை கொடுப்போம் நிமிஷம், முயற்சியை செய்வோம். அல்லாஹ் தீனுக்கு தானே இது, வேற துனியாட எந்த நோக்கமும் இல்லை, அதுவும் இல்லா நானும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக மாறோனும், என் குடும்பம் மாறோனும், அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்து தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கண்ணீர் வடிப்போம், அந்த கண்ணீர்கள் வீணாக அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட உழைப்பு உலகத்திலே பெரும்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருமணம் முடிச்சதன் பின்னால மனைவியிட்ட செகண்ட் ஆகாதவர் இங்க வந்து கவலைப்பட்டாரு, மனைவியிட்ட போன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறார். அப்படிப்பட்ட உழைப்பு உம்மவாப்பாட மதிப்பே இல்லாமல் இருந்த வாலிபர், ஒரு வாலிபர் வந்தார் ஜமாத்துல, ஒரு ஹதரத்துடைய ஜமாத்துல, ரெண்டு மணி கிளம்பி காலை பிடிச்சு கொண்டு அழுகுறாரு. எதுக்கு மகன் அழுகுறீங்கன்னு கேட்டு அவர் சொல்றாரு, என்ன கால் வலியா, இல்ல இல்ல ஹதரத், இந்த காலாலையில உண்மைக்கு நான் உதஞ்சி இருக்கிறேன். அவர் சொன்னார், போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோ. அந்த வாலிபர் சொல்றார், உண்மை மௌத்தாகிட்டார், சாயுக்கு காலை தூக்கி உதய மரவுக்கு இருந்த உள்ளத்தை இந்த உழைப்பு மாற்றுகிறது, அதை நினைத்து கண்ணீர் வடி. அப்படிப்பட்ட ஒரு அழகான உழைப்பு, உள்ளத்தை உருக்க வைக்கக்கூடிய உழைப்பு. கண்ணிலிருந்து கண்ணீரை வடிக்க தெரியாமல் இருந்தவர் அல்லாஹுடைய பாதையில் வந்து ஏங்கி ஏங்கி அழுகிறார். சர்வான தொழுகையை இல்லாமல் இருந்தவர் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் உம்மத்துக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறார். ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே மனைவி சுபதில்லாமல் தூங்குகிறார், வீட்டுக்குள்ளே உள்ள அந்த ஒரு ரூமிலே பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒத்தன் டிவிக்கு முன்னால் இருக்கிறார், இன்னமொத்தன் இன்னொரு பாவத்தில் இருக்கிறான், தந்தை உழைப்பிலே ஈடுபடுகிறார், தாய் மதற்குள்ளே இணைந்து கொள்ளுகிறான், குடும்பமே தீனுடைய குடும்பமாக மாறிவிட்டது, அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்கிறது. பாவங்கள் நடந்து கொண்டிருந்த அதே வீடு மாறி அல்ஹம்துலில்லாஹ். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தாய் ஒரு அறையிலே தொழுது கொண்டிருக்கிறாள், மகள் ஒரு அறையிலே தொழுது கொண்டிருக்கிறாள், மகன் இன்னொரு அறையிலே துஆ செய்து கொண்டிருக்கிறாள், தந்தை குர்ஆன் செய்து கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அந்த வீடு அமல்களின் மூலம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உழைப்பு தான் எவ்வளவு தியாகம் செய்வோமோ நஷ்டம் இல்லை. எலும்பு நிமிஷம் ஒரு ரெண்டு கிழமைக்குள்ள ஒரு மாசம் சரி சில்லாங்க சொல்லுவாங்க, எலும்பு நிமிஷம் ஒரு நாற்பது நாள் உடனடியா அல்லது ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ள உள்ளவங்க எல்லாரும் எழுமி நிமிஷம் எழுவங்க எல்லாரும் எழுமும். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மூத்த நசீபாக்குவானா, ஜன்னத்தில் பிரதோஷ நசீபாக்குவானாக, குடும்பங்களோட ஜன்னத்தில் பிரதோஷில் வாழக்கூடிய வாய்ப்பை நசீபா எழுவி நிமிஷம் இன்னும் எழுமும் ஒரு நாற்பது நாள். முதலாவது ஒரு சின்ன ஒரு தியாகம் செஞ்சு பார்ப்போம், அல்லாஹ் கபூல் செய்வானாக, வாலிபக்க தீனுக்காக வேண்டி கபூல் செய்வானாக, சொருக்க வாலிபர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் எழுமி நிமிஷம் எழுமுங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாரும் எழும். அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்துல் பிரதோஷ நசீபாக்குவானாக. இன்னும் எழுமி நிமிஷம் நிறைய பேர் இருக்கிறோம் எழுமுங்க, இந்த வருஷம் பக்து முடிச்சாலும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, வாலிபத்து தீனுக்காகவே கபூல் செய்வானாக, சுவர்க்க வாலிபர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானா. இன்னும் எழுமி நிமிஷம் ஒரு நாற்பது நாள் சின்ன ஒரு தியாகம் டக்குன்னு முடிஞ்சிடும், அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஈமானுடைய மௌத்த நசீபாக்குவானாக, ஜன்னத்தில் பிரதோஷ நசீப். இன்னும் எழுமி நிமிஷம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் மாசம் இல்லாம யோசிச்சிடும், முதலாவது பேரை கொடுப்போம், நீயத்தை வைப்போம் இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ். பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கு, பரக்கத்தான உழைப்பு. குர்ஆன் ஹதீஸை கரைச்சி குடித்தவங்க விளங்கிற நல்லோர்கள் பெரியார்கள் தான் எங்களை வழி நடத்துறாங்க உலகத்துல, பெரிய பெரிய கயிறுகளை பரக்கத்துகள் உண்டாகி கொண்டிருக்கு. நாங்களும் இதுல மௌத்துக்கு முன்னால பங்கெடுத்துக் கொள்ளும் அவ்வளவு, எங்களோட மனைவிக்கு இது உண்மன்றத்தை விளங்கப்படுத்துவோம், குடும்பத்துக்கு இதை குடித்திரு மௌத்தாகும். சரி, வார மாசம் ஆறாம் தேதி இதே மாதிரி நிச்சயமா வச்சுக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் ஏரியாவில், அதுல இருந்து நாங்க வெளியாகுவோம்ன்றவங்க கொஞ்சம் அப்படி எழுமோ இன்ஷா அல்லாஹ். வார இஜ்திமாவில் இருந்து நாங்கள் எல்லாரும் வெளியாகுவோம், ஒரு நாலு மாசம் குறைஞ்சது ஒரு நாற்பது நாள் நீயத் இருக்குதுன்றவங்க எல்லாரும் எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ்.